எப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவே உன் சந்நிதியே, என்றும் நீதான் என் வாழ்வின்கதே. ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும், ஒரு தீண்டல் அது போதுமே, என்றும் என் வாழ்வே துணதாகுமே. தினந்தோறும் தினந்தோறும் துணை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி, என்றும் நீதான் என் வாழ்வின்கதே.
ஆண்டவர் மகதலா மரியாவிடம் கூறியது, நீர் என் சகோதரிகளிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் ஏறி செல்லுகிறேன் என்று சொல்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறைப்பிள்ளைகளே, இந்த காணொளி வாயிலாக கடவுளுடைய ஈடு இணையில்லாத இரக்கத்தின் வழியாம் இந்த திருப்பலியை கண்டு கடவுளுடைய அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் அன்னையாம் திருச்சபை மகதல மரியாவுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்காக இந்த பலியின் வழியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தாய் திருச்சபை ஆண்டவர் இயேசுவோடு தொடர்புடைய அவருடைய பணிவாழ்வில் அவரோடு பயணித்த பெண்களுள் மிகவும் முக்கியமான ஒரு சிலருள் குறிப்பிடத்தக்க ஒரு நபராக இருக்கிற மேரி மேக்தலின், அதாவது மகதல மரியா அவர்களுடைய விழாவை இன்றைக்கு தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. ஒரு பெண்ணாக இருந்து இயேசுடைய சீடத்திகளில் ஒருவராக இருந்து ஆண்டவரை கண்டுகொண்ட ஒரு அருமையான ஒரு புனிதை நமக்கெல்லாம் பல பாடங்களை விட்டு செல்கிறார். ஆண்டவருடைய வழியில் நாம் பயணிக்க அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக நமக்கெல்லாம் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். எந்த காரியம் மகதல மரியாவை இயேசுவை நோக்கி ஈர்த்தது என்று சொன்னால் அவர் மீது கொண்டிருந்த அன்பு. அன்புதான் இந்த உலகத்தினுடைய ஆணிவேர், அன்புதான் கடவுள், அன்பே கடவுள், அதைத்தான் அன்பே சிவம் என்று சொல்லுகிறார்கள் நம்முடைய சகோதர மதத்தினவராக இருக்கிற இந்து சகோதரர்கள். அன்புதான் அனைத்திற்கும் ஆணிவேர். இந்த திருச்சபையை ஆண்டு நடத்துவது அத்துணை இறை மனிதர்களையும் இறைவன்பால் ஈர்த்தது எதுவென்று சொன்னால் இறைவனுடைய அன்பு. அப்பேற்பட்ட அந்த ஈடு இணையில்லாத இறை அன்பை, அந்த இறை அன்பே கடவுள் என்பதை உணர்ந்தவர்களாக என்னோடு சேர்ந்து இந்த பாடல் வழியாக ஆண்டுடைய இரக்கத்தை உணர்வோம், அருளை பெறுவோம்.
அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஏடேது சொல். அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஏடேது சொல். அன்பே இன்பம் என்றார் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றார் அன்புக்கு ஏடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசிடும் அன்புக்கு ஈடாகுமா?
மன்னோர்கள் மொழி பேசிடும் அன்பிற்கு ஈடாகுமா?
விண்ணோர்கள் மொழி பேசிடும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஈடேது சொல்.
இறைவாக்கு சொல்வரமும் அன்பிற்கு ஈடாகுமா?
மறைபோருள் உணர்போருளும் அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஈடேது சொல், அன்பே கடவுள் என்றா அன்புக்கு ஈடேது சொல்.
இடிணையில்லாத இறையன்பை நம் உள்ளத்தில் நிறைவாய் பெற்று இந்த நாளை ஆண்டுடைய அருளோடு தொடங்க தடையாக இருக்கும் நாம் செய்த பாவங்கள் பலவீனங்கள் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியோர் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமீன்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத மின்னரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மரியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றத்தை ஏற்றருள்வீ. தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீ. ஏனனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. துயாவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
மன்றாடுவமாக. இரக்கமே உருவான இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உம் ஒரே திருமகனின் முதன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என கண்டுகொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமே. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, ஜீவனுள்ள வார்த்தைகள் 1-4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்குயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்குயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர், நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்குயிரான அன்பர்தமை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காயங்குகின்றது. நீரின்றி தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே என்னுயிர் உமது மீது தாகம் கொண்டுள்ளது. உமது ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம்மை தோயகம் வந்து உம்மை நோக்கி நிற்கின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என்னுயிர் உமது மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருக்கின்றீர். உமது இரக்கையின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றிக்கொண்டேன். உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது. ஆண்டவரே என்னுயிர் உமது மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என்னுயிர் உமது மீது தாகம் கொண்டுள்ளது.
அல்லேலூயா, அல்லேலூயா.
Alleluia, 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 Alleluia. வழியில் என்ன கண்டாய் நீ மரியே, எனக்கு உரைப்பாயே. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேனே, உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியை கண்டேனே. அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 1 மேலும் 11 தொடங்கி 18 முடிய. வாரத்தின் முதல் நாள் என்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து, ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை, நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடர்களிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்தேசவில் அன்புக்குரிய இறை மக்களே, அன்னையாம் திருச்சபையோடு இணைந்து இன்றைக்கு மகதல மரியாவுடைய விழாவை கொண்டாடுகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே விழா நாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கிறேன். விவிலியத்தில் பல கதாபாத்திரங்கள் இருந்தாலும் கூட ஒரு சில கதாபாத்திரங்களுக்குத்தான் விழா கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக இயேசுவோடு தொடர்புடையவர்களுக்கு விழா கொண்டாடப்படும். பெண்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களுக்குத்தான் திருச்சபை விழாவை கொண்டாடுகிறது. அதிலும் முக்கியமாக வரலாற்று பின்புலத்தை பார்த்தோம் என்று சொன்னால், மிகவும் கேவலமான நிலையில் இருந்த ஒரு பெண்ணுக்கு திருச்சபை ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மகதலா மரியாவுக்குத்தான் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், அந்த மாற்றத்திற்கு பிறகு எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டு அவரை எப்படி உலகிற்கு பறைசாட்டினார் என்பதன் அடிப்படையில் திரு அவை இன்று அவரை புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. இன்று நாம் அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம். அவரை பற்றி ஒரு சில விவிலிய பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 4 நற்செய்திகளில் ஒத்தமைவு நற்செய்தி என்று சொல்லப்படக்கூடிய மத்தேயு, மார்க், லூக்கா, அவையெல்லாம் ஒரு பார்வையில் மகதலா மரியாவை நமக்கு காட்டினாலும் யோவான் நற்செய்தி வேறுபட்ட பார்வையில் இந்த மகதல மரியாவை நமக்கு காட்டுகிறது. அதைத்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தியாக கூட வாசிக்க கேட்டோம் என்று நினைக்கிறேன். கலிலேயாவில் உள்ள கெனசரேத்து அந்த சமவெளி பகுதிக்கு தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் மகதலா என்பது. மகதலா என்பது அந்த நகரத்தினுடைய பெயர், அந்த அம்மாவுடைய ஊர் அவ்வளோதான். இந்த மகதலா என்கிற நகருக்கு ஒரு சிறப்பு இருக்கிற சிறப்பு என்று சொல்ல முடியாது. அந்த ஊர் இப்படித்தான் அறியப்படும். அது ஒரு நகரம். நகரம் என்று சொன்னால் பலரும் வந்து போகக்கூடிய இடம், தொழில் நடைபெறுகிற ஒரு இடம், ஒரு வர்த்தக தலமாக அது இருக்கிறது, பணம் புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது, பலரும் வந்து செல்லக்கூடிய இடமாக இந்த மகதலா நகரம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு இருக்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் எந்த ஊரில் அல்லது எந்த நகரத்தில் பணம் அதிகமாக புழங்கப்படுகிறதோ முதல்ல அங்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ பல நேரங்களில் இந்த தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குண்டு வைக்கும் போதெல்லாம் நம்ம கிராமத்தில் இருந்து வைக்கிறது இல்லை, அவங்க குண்டு வைக்கிறதெல்லாம் பாம்பே, டெல்லி, சென்னை, கோவை அப்படி பெரிய பெரிய இடங்களை பார்த்து எங்கே பணபலம் அதிகமாக இருக்கிறதோ, பணப்புழக்கம் அங்கே இருக்கிறதோ அங்கே இன்றைக்கெல்லாம் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதே போல் எங்கே கரன்சி அதிகமாக இருக்கிறதோ அங்கே கலாச்சாரம் கெட்டு போய்விடும். அதற்கு பல காரியங்கள் சொல்ல முடியும். பலர் வந்து போகிற இடத்துல ஒற்றை கலாச்சாரம் என்பது அல்லது ஒருமைத்தன்மை அதெல்லாம் அன்றைக்கி அடிந்து போய்விடும். அவர் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மகதலா நகரம் இருக்கிறது. இது பண்பாட்டு சீர்கட்ட ஒரு இடமாக, பல தொழில் நடக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அங்கு ஒரு தொழிலாக அந்த விளை மகளிருடைய அந்த தொழிலும் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது, விபச்சார தொழிலும் அங்கு நடக்கிறது. வரலாற்று ஆய்வுபூர்வமாக சரியான ஒரு குறிப்பு இல்லை என்று சொன்னாலும் கூட மகதலா மரியா அந்த தொழிலில் ஈடுபட்டவராக இருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. அதற்கான எக்ஸாக்டா இதுதான் சான்று அப்படின்னு சொல்லப்படவில்லை, ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்படின்னா இந்த மகதலா மரியாவை பத்தி விவிலியத்தில் தெளிவா என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், ஏழு பேய்கள் யாரிடமிருந்து ஓட்டப்பட்டதோ அவளை மகதலா மரியா என்று நாம் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இந்த மகதலா மரியாவிடமிருந்தான் எஸ் ஆண்டவர் ஏழு பேய்களை ஓட்டினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில் உடல் நோய், மனநோய் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தார்கள் என்று சொன்னால், யூதர்களுடைய பார்வையில் ஒருவரிடம் இருக்கிற அந்த பேய் அழகையினுடைய ஆதிக்கம்தான் உடல் நோய்க்கும் காரணம், மனநோய்க்கும் காரணம். அந்த அழகை என்பது பாவத்தினுடைய வெளிப்பாடு. அந்த பாவம், அழகை இதெல்லாம் ஒரே மிக்சடாக அவங்க பார்த்த பார்வையில் அந்த பெண்ணிடமிருந்து இயேசு ஆண்டவர் இந்த மகதலா மரியாவிடமிருந்து தான் ஏழு பேய்களை ஓட்டிய பிறகு இயேசுவை அவர் பின்தொடர்ந்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சரி, இன்னைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தின் அடிப்படையில் ஒரு சில முக்கியமான குணப்பண்புகளை நாம் இந்த மகதலா மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மத்தேயு, மார்க்கு, லூக்கா அது எல்லா நிச்சயத்திலுமே மகதலா மரியா விட்டு சொல்லுகிற பொழுது அவர் கல்லறைக்கு சென்று பார்த்துவிட்டு போய் இயேசுவின் சீடர்களிடம் சொன்னார், அவர்கள் வந்து பார்த்தார்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது பேதுரு தான் முதலில் கல்லறைக்கு நுழைந்ததாக நற்செய்தி சொல்லும், மற்ற நற்செய்தி. ஆனால் யோவா நற்செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால், இயேசுவை முதலில் கண்டது யார் என்று சொன்னால் மகதலா மரியா என்று பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி பெண்களுக்கான நற்செய்தி என்று சொல்லப்பட்டாலும் கூட அதில் கூட மகதலா மரியாவுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இந்த யோவா நற்செய்தியாளர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், மகதலா மரியா தான் இயேசுவை, உயிர்த்த இயேசுவை முதலில் கண்டார் என்கிற செய்தியை பதிவு செய்வதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. நான் சற்று யோசித்து பார்க்கிறேன், எப்பேற்பட்ட ஒரு பின்புலத்தில் இந்த காரியம் நடக்கிறது என்று சொன்னால், இயேசு அடக்கம் செய்யப்பட்டு விட்டார், கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். பயங்கரமான ஒரு போராட்டத்திற்கு பிறகு, சிலுவை மரணத்தை ஏற்ற பிறகு அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். யாரும் வீட்டை விட்டு வெளிவராத ஒரு சூழல், எல்லோரும் அடங்கி கிடக்கிறார்கள். என்ன பயம் அப்படின்னு சொன்னால், அந்த விபத்து, அந்த சாவு வந்து அவ்வளோ கொடூரமான ஒரு சாவாக இருந்தது. இயேசுவை எங்களுடைய தலைவர் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த இயேசு மூலமாக மிகப்பெரிய ஒரு இறை அரசு என்கிற அரசு இந்த உலகத்தில் கட்டியமைக்கப்பட போகிறது. அதில் நாங்களெல்லாம் இணைந்து நின்று அந்த அரசை கட்டி எழுப்பக்கூடிய தூண்களாக இருப்போம், எங்களுக்கெல்லாம் அதில் பங்கு கிடைக்கும் என்று எல்லா சீடர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட சமூக விரோதிகளுக்கு, சமூகத்தில் கொடுமையான குற்றங்களை செய்தவர்களுக்கு, திருடியவர்களுக்கு, கொலைகாரர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கோரமான, கேவலமான ஒரு தண்டனையை தலைவருக்கு கொடுக்கிறார்கள். அந்த இறப்புக்கு பிறகு எப்படி இவரை எங்களுடைய தலைவர் என்று வெளியில் நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும், ஒரு சிலுவை மரணத்தை ஏற்றவரை எப்படி நாங்கள் தலைவராக கொள்ள முடியும் என்கிற பயம், என்கிற அச்சம், ஒரு விதமான குழப்பம் எல்லாம் இருந்ததுனால சிலைகள் உள்ளே இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளேயே அப்படியே பதுங்கி அப்படி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இயேசு சொன்ன வார்த்தைகளை அந்த சீடர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். பச்சை மரத்துக்கே இந்த நிலைமைனா, பட்டை மரம் உங்களுக்கு எந்த நிலைமை அப்படின்ற வார்த்தைகள்லாம் அந்த நேரத்தில் அவருடைய மனசில் வந்து போயிருக்கும். இவருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் நமக்கெல்லாம் என்ன நிலைமையாகும், அவர் இறைமகன் என்று சொல்லி கொண்டு வந்தார், அவரையே இந்த பாடுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால், இவரை நம்பி இவருடைய வார்த்தையை போய் நான் இந்த உலகத்திற்கு, இந்த சமூகத்திற்கு நான் சொன்னேன் என்று சொன்னால் என்னை என்ன செய்து விடுவார்கள் இந்த மக்களும், இந்த அரசும் என்று எண்ணத்திலே எல்லாரும் ஒழுங்கி போய் ஒரு பயத்தோடு ஒரு அறைக்குள்ளே அவர் ஒரு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். இந்த சாவின் கொடூரம், இயேசுவுக்கு நடந்த இந்த அவமானம், பச்சை மரம் என்று இயேசு சொன்ன வார்த்தை, இவை எல்லாமே இந்த சிலுவை மரணம் எல்லாமே சீடர்களை முடக்கி வைத்திருக்கிறது. அந்த கூட்டத்திலிருந்து இயேசுவால் பெயர் சொல்லி அழைக்கப்படாத ஒரு ஆண் இல்லை, ஒரு பெண், அதுதான் முக்கியமானது. ஒரு பெண் எப்பேற்பட்ட பொழுதில் கல்லறைக்கு போகிறான்றத இன்றைக்கி வசனம் சொல்கிறது. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு போகிறார். எனக்கெல்லாம் இன்றைக்கும் இருட்டை கண்டால் பயம் இருக்கிறது. யாருக்கும் சொல்ல முடியாது நான் பயப்படவே மாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இருட்டு என்றால் ஒரு பயம் இருக்கும். அதுவும் இருட்டில் கல்லறைக்கு போகிறதா ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். அது இயல்பாக இருக்கிறது, எல்லாருக்குமே இயல்பாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மகதலா மரியாவுக்கு அந்த பயம் சுத்தமாக இல்லை. அந்த பயத்தை யார் எடுத்தா அப்படின்னா, இயேசு மேலே இருந்த அந்த பாசம் அவருக்கு அந்த பயத்தை முற்றிலுமாக நீக்கிவிட்டது. விடியற் காலையில் தைரியமாக எழுந்து செல்கிறார். இன்றைக்கு இருக்கிற பழக்கம் என்பது வேறு. அன்றைக்கு யூத சமூகத்தில் ஒரு பெண் தனியாக வெளியில் செல்வதே குற்றமாய் பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இயேசுடைய கல்லறை நோக்கி அவர் ஓடுகிறார். ஓடி அந்த ஆண்டவரை காண வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு அவர் செல்வதை இந்த நாளில் வாசகம் நமக்கு காட்டுகிறது. அப்படின்னு சொன்னால் இயேசுவின் மீது கொண்டிருந்த பாசம் அவருக்கு பயத்தை எல்லாம் தூக்கி எறிகிறது. எந்த பயமும் இல்லை. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் பயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ இயேசு மேலே இருக்க பாசத்தில் கொஞ்சம் சர்க்கிள் இருக்குதா, ஒரு கேள்விக்குறி. நீங்கள் இந்த இன்னைக்கு சிந்தனைக்குரிய ஒரு பகுதியாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது இவர் கல்லறைக்கு ஓடுகிறார். யார் ஓடுகிறார் என்று சொன்னால் மகதலா மரியா என்கிற ஒரு பெண். இன்றைக்குமே நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த சமூகம் என்ன சொல்லி வச்சுருக்குன்னா, ஆண்கள்லாம் பலசாலி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு, பெண்கள்லாம் வல்னரபிள் சொசைட்டி, எப்போவுமே அடுத்தவங்களுடைய துணையை தேடி நிற்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கு. ஆனால் இது இயல்பு இல்லை. காலத்தின் ஓட்டத்தில் சமூக கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு விதமான அடிமைத்தனத்தில் உருவாக்கப்பட்டது தான் பெண் என்றால் வல்னரபிள், ரொம்ப வந்து அடுத்தவரை சார்ந்திருக்கக்கூடியவள் அப்படின்ற ஒரு பார்வை. தொடக்கத்தில் கடவுள் படைத்த போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார் அங்கே தைரியமான ஆளாக இருந்தா? ஆதாம் இல்லை, ஏவாள் தான் தைரியமான ஆள். அங்கே ஆதாமை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஆதாமுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஏவாள் தான் உணவை தேடி செல்லக்கூடியவளாக, வெளியிலே அலைந்து தெரியக்கூடியவளாக இருக்கிறார் என்று சொன்னால், பெண் சமூகம்தான் இந்த உலகத்தில் ஆதியிலிருந்த நாட்களில் ஒரு வலுவான ஒரு தைரியமான ஒரு சமூகம். அதான் இன்னைக்கு அது ஒடுக்கப்பட்டுருச்சு. அந்த சமூகத்திலிருந்து தான் இந்த மகதலா மரியா தன்னுடைய முழு அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவளாக, எனக்கு எதை கொண்டும் பயமில்லை என் ஆண்டவர் ஒருவர் இருக்க என்று நினைக்கிறார். இன்றைக்குமே நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி எத்தனையோ வீடுகளில் நாம் பார்க்குறோம், கணவன் இறந்துட்டா கூட பொம்பளையாளுக, அதாவது அம்மாக்கள் வந்து பிள்ளைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஏதாவது வேலை செஞ்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றிறாங்க. ஆனால் அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அந்த வீட்டில் தாய் இறந்துட்டா அப்படின்னா அந்த குடும்பம் அவ்வளோதான், அது ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போய்விடும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆம்பளைக்கு மனசில் தைரியமா அல்லது பொண்ணுக்கு தைரியமா? பொம்பளைங்க தான் தைரியமான ஆட்கள். பெண் சமூகம் தான் இந்த உலகத்தில் தைரியமான ஒரு சமூகம். அதை பிள்ளைங்க பல நேரத்தில் நம்ம பொம்பளை ஆளுகளை ஏற்றுக்கிறதில்லை. நம்ம வீட்டில் இருக்க அம்மா படைச்சோன்னா அவங்களே சிரிச்சிருவாங்க, நம்ம அம்மாக்களே சிரிப்பாங்க, நம்ம பாட்டிகளே ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அப்படியே சொல்லி நம்மளை வச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பெண் அப்படின்னாவே பிறந்தவொடனே அம்மா அப்பாவை சார்ந்திருக்கணும். அப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கல்யாணம் வந்துருச்சா, உடனே வீட்டுக்காரரை சார்ந்திருக்கணும், அப்புறம் மாமனாரை சார்ந்திருக்கணும், அப்புறம் அவங்க பிள்ளையை சார்ந்திருக்கணும். இப்படி தொடக்கம் முதல் கருவறையிலிருந்து கல்லறை வரை ஒரு சபார்டினேட்டாகவே அடுத்தவங்களை சார்ந்திருக்க ஒரு சமூகமாக இன்றைக்கி சமூகம் உருவாக்கி வச்சுருக்கு. உங்களுக்கெல்லாம் மகதலா மரியா மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறார். தனக்குள் இருக்கிற அந்த உண்மை ஆற்றலை அவள் வெளிப்படுத்தக்கூடியவளாக ஓடி சென்று ஆண்டவரை கண்டுகொள்கிறாள். அந்த கண்டுகொள்ள போகிற அது ரொம்ப அருமையாக இன்றைக்கி வந்து அந்த ஒரு படம் போல் நீங்கள் அதை நினச்சி பார்க்கணும். மகதலா மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். அப்போது என்ன நிலையில் அந்த அம்மா அழுதுட்டுருக்காங்க அப்படின்னா, கல்லறை கல்லெல்லாம் உருட்டப்பட்டிருக்கிறது. உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த துணியெல்லாம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப வசன அளவாக சொல்லுகிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த இயேசுடைய உடலை யார் திருடிட்டு போகிறவன் எப்போவுமே துணியெல்லாம் மடித்து வச்சுலாம் எடுத்து வச்சுட்டு போக மாட்டான். உங்கள் வீட்டுக்கு திருட வரான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பீரை உடச்சி பணத்தெல்லாம் எடுக்கிறானா, பணத்தை நகையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக சேலை சட்டை துணிமணி எல்லாத்தையும் மடித்து கிடிச்சு அழகாக வச்சுட்டா போவான்? அப்படிலாம் செய்ய மாட்டான். அதை நான் அதை தெளிவுபடுத்த விதமாக தான் இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது. அங்கே துணியெல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, கையில் கை கால் மாட்டிலையும் தலைமாட்டிலையும். அங்கே ரெண்டு தூதர்கள் உட்கார்ந்துருக்கிறார்கள். அவர் உட்கார்ந்துருக்கிற அவர்களை பார்த்து அவர் அழுகிறார். மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்கிறார்கள். யார் கேட்கிறான் அந்த கேள்வி? யார் கேட்கிறான்னா அந்த ரெண்டு வானதூதர்களும் அவரை கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார். என் ஆண்டவரை திருடி கொண்டு போய்விட்டனர் என்று சொல்லவில்லை, மாறாக என் ஆண்டவரை யாரோ ஒருவர் எடுத்து கொண்டு போய்விட்டனர். ரெண்டு காரியம் நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். அந்த அம்மா நினச்சிருப்பாங்க, நம்மளை விட இயேசு மேலே பாசமான ஒருத்த ஆள் யாரோ இருந்திருப்பாங்களோ அப்படின்னு அந்த அம்மா நினச்சிருக்கலாம். ஒருவேளை நம்மளோட பாசமான ஆள் யாராக இருந்திருப்பா, அந்த ஐயப்பாடு கூட வந்திருக்கலாம், அதை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் சொல்லுங்க என்று அவள் கேட்பதை பார்க்கிறோம். அவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது இயேசு, ஏனம்மா அழுகிறாய் என்று கேட்கிறார். யாரை தேடுகிறாய்? ரெண்டு கேள்விதான், ரெண்டே கேள்வி. ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்றத பின்னாடி பார்க்கலாம். இன்னைக்கு இயேசுப்பா உங்களை வந்து கேட்குறார், ஏனம்மா அழுகிறாய், என்ன பதில் சொல்லுவீங்க? ஆண்டவரே, வருமானம் இல்லாண்டவர், என் பிள்ளைக்கு படிப்பு ரொம்ப சிரமமாக இருக்காண்டவர், உடம்பெல்லாம் அங்கே குத்துது இங்கே குத்துது ஆண்டவர், ஏகப்பட்ட பதில் சொல்லுவீங்க. எனக்குள்ள கஷ்டத்தை பூரா நாம் சொல்லுவோம், எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவோம். கொரோனா வந்துருச்சா இன்னைக்கு சொல்கிற முன்னாடியே நம்மளுக்கு சொல்லுவாங்க, இப்போ லிஸ்ட் ரொம்ப பெருசாயிருச்சு. அதனால் ஏனம்மா அழுகிறாய், ஏனையா அழுகிறாய் என்று ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து கேட்டால் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி சரட்டும் தூக்கி போடுவோம், இத்தனை காரியம் இருக்குது ஆண்டவரை, பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆயிரம் காரணம் நீங்கள் சொல்லலாம் அழுகிறதுக்கு. நான் உறுதியாக சொல்கிறேன், யாருடைய லிஸ்ட்லையுமே ஆண்டவரே உன்னை அன்பிலிருந்து பிரிந்து போய்விட்டேன் அதை நினைத்து அழுகிறேன் ஆண்டவரே சொல்லவே மாட்டீங்க. யோசிச்சு பாருங்கள், யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் சொல்லும் போதையே இந்த இதுக்காண்டி நம்ம யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? இந்த பதில, ஆண்டவரே உன் அன்பை நான் மறந்து விட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே பூசைக்கு போய் ஒழுங்காக பூசை பார்க்காம நின்றுட்டேன் ஆண்டவரே, ஜெபிக்க முடியல ஆண்டவரே, அந்த லிஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குமா, இதனால் அழுகிறீங்களா? இதுக்காண்டி அம்மா அழுக மாட்டாங்க, நமக்கெல்லாம் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மகதலை முறைய தெளிவாக சொல்கிறார், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறார், அதுவும் பாருங்கள் இயேசுன்னு கூட நினைக்கல, மரியாவரை தோட்டக்காரர் என்று நினைத்தவர் அவரிடம், என் ஆண்டவரை, அதாவது அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால், நீங்கள் ஒரு தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்க, நான் அவரை எடுத்துக்கொள்வேன் என்று தான் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்படின்னு சொன்னால் நீ யோசிச்சு பாருங்களேன், முழுக்க முழுக்க இயேசுவை தவிர அவருக்கு வேறு எண்ணமே அந்த அம்மாவுக்கு இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை தான், எண்ணம் சொல் செயல் எல்லாமே என் ஆன்மா எல்லாமே ஆண்டவன் இருந்ததுனால தான். அங்கே இருக்கிற வானதூரிடம் அதே கேள்வி தான் கேட்குறாங்க, இங்கே ஒரு ஆள் ஏனம்மாய் அழுகிறாய் என்று சொன்னால் அவரை தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவங்ககிட்ட கேட்கும் போதே கூட, எங்கள் இயேசு எங்கே, என்னுடைய ஆண்டவர் எங்கே அப்படின்றதான் கேட்குறாங்க. இப்போ தான் கிளைமேக்ஸ். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இயேசு அவரிடம் மரியா என்கிறார். என்ன சொல்கிறாரு? மரியா என்கிறார். உடனே அந்த அம்மா எப்படி கண்டுகொண்டுச்சு, மரியா அப்படின்னு சொன்ன உடனே ரபூனி என்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பகுதி, ஒரு ஆச்சரியப்படக்கூடிய இடமே நான் இதைத்தான் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல், எங்கள் இயேசுப்பா யாரும் என்னுடைய தகப்பனை, என்னுடைய நண்பனை அல்லது என்னுடைய சகோதரனை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா குழப்பத்தில் இருக்கும் போது, யாரோ ஒருத்தர் மரியான்னு கூப்பிட்டா இந்த அம்மாவுக்கு இப்போ யார் கூப்பிட்டதா தோணலை, அந்த ரெண்டு வானதர்கள் கூப்பிட்டது தோணலை, அவங்க கூப்பிட்டுருப்பாங்கள்ல அவங்களும் நினச்சி பார்க்கல. ஆனால் தோட்டக்காரன் கூப்பிட்டுருப்பான்னு, தோட்டக்காரன்னு இயேசுவை நினச்சாக பார்த்தீங்களா, தோட்டக்காரன் கூட நினைக்கல. மரியா அப்படின்னு கூப்பிட்ட உடனே இது என் ஆண்டவருடைய குரல் என்பதை அவள் கண்டுகொண்டார். அவள் கண்டுகொண்டாள். ஆடுகள் எப்படி ஆயனுடைய குரலை கண்டுகொள்ளுமோ அதே போல மகதலா மரியா தன் ஆண்டவருடைய குரலை கண்டுகொள்கிறார். நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சு, இப்போ இல்லை. அந்த மாடு இருக்கும் போது சில நேரத்தில் எங்கள் அம்மா தான் மாட்டுக்கு ரொம்ப வெட்டு, அவங்க தான் நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ திடீர்னு ஊருக்கெலாம் போயிடுவாங்க, எங்கள் பெரியமாவட்டு போவாங்க அல்லது எங்கேயாவது வெளியிலலாம் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு நாள் மூணு நாள் வெளியில் போவாங்க, சில நேரத்தில் உடம்பு சரியில்லாமல் நாட்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போவாங்க. அப்போது ஆளுக்கு ஒரு மாடை பிரித்து கொடுப்பாங்க, போகும்போது சொல்லிட்டு போ, இந்த மாட்டை நீ பார்த்துக்க, அந்த மாட்டை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விளையாட்டு புத்தியில் இருப்போம் இல்லையா, அப்போது ஒழுங்காலாம் மேய்க்கிறதில்ல, கொண்டு போய் ஏதாவது இடத்துல முளைக்குச்சியாவோ அப்படின்னு அறுக்குன்னு அரைஞ்சி நல்ல ஒரு பெரிய கயிறை கொண்டு போய் கட்டி, புல் இருக்குதோ இல்லையோ நமக்கு விளாட்றதுக்கு தோதான ஒரு இடத்துல கொண்டு அதை அரைஞ்சி கட்டி வச்சுட்டு நம்ம மாட்டை விளாண்டு விட்டு மாட்டை பிடிச்சி கொண்டு வந்து கட்டிடுறது. ஒழுங்காக ஊரத்தண்ணினா என்ன, அந்த கலனி தண்ணிலாம் ஒழுங்காக எடுத்து ஊற்றுறதில்ல, புண்ணாக்கு தண்ணினா கிண்டி வைக்கிறது இல்லை, நேரத்துக்கு வைக்கல் வைக்கிறது இல்லை. ஏன்னா விளாட்ற குசி சின்ன வயசில் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இது வாயிலாச்சு, இது யார்கிட்ட சொல்லி கொடுத்துற போது நினச்சி நம்மளாம் செய்வோம் பார்த்துக்கோங்க. எங்கம்மா ஊர்லேருந்து வரும்போது, எங்கள் ஊர்லேருந்து வரும்போது சொந்தக்காரெல்லாம் சேர்ந்தா வருவாங்க, பெரியம்மா வருவாங்க, சில நேரத்தில் எங்கள் அக்காக்கள்லாம் வருவாங்க, எல்லோரும் சேர்ந்து வருவாங்க, காய்வுன்னு கத்திக்கிட்டு வருவாங்க. அந்த பத்து பேர் அஞ்சு பேர் வந்தாலும் கூட எங்கள் அம்மா சத்தத்தை கட்டோன்னு மாடு கரெக்டாக கற்றுங்க, இதெல்லாம் எப்படி சயின்ஸ்லாம், சயின்ஸ்லாம் அப்பாற்பட்ட ஒரு சயின்ஸ் பார்த்துக்குவாங்க, அப்படியே காட்டி கொடுத்துரும். அப்படின்னா என்ன, அதுக்கு தெரியுது அவங்க முதலாளி யார், யார்கிட்ட சொன்னால் இவனுக்கு ஒழுங்காக அடி கிடைக்கும் அப்படின்றது அந்த மாட்டுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா. ஒரு 5 அறிவா 4 அறிவா அதெல்லாம் நமக்கு டிபேட்டுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு மாடு எப்படி தன்னோட எஜமானை கண்டுகொண்டு சொல்லுதோ அதே போல் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்துக்கோங்க. எங்கள் எஸ் என்னை கூப்பிடும் போத இந்த குரலில் தான் கூப்பிடுவார், இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் கூப்பிடுவார், இந்த அன்போடு தான் கூப்பிடுவார், இவ்வளோ ஆசையாக என்னை கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி மா அந்த மரியாவுக்கு, அதாவது மகதலா மரியாவுக்கு தெளிவாக தெரிந்த காரணத்தினால்தான் அவரை கூற்ற உடனேயே என் ஆண்டவர் என்று கண்டுகொண்டு ரபூனி என்று சொல்கிறார், ரபூனி என்று சொல்கிறார். இன்னைக்கு உங்களால் என்னாலேயும் இயேசுடைய குரலை கண்டுகொள்ள முடியுதா அப்படின்னா பெஸ்ட், உங்களுக்கு நீங்களே மார்க் போட்டுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கண்டுகொள்ள முடியும், எந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கடவுளுடைய குரல் கேட்குது, இட்ஸ் அப் டு யூ, யூ கேன் கிவ் மார்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஒருவேளை மார்க் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே, அந்த மார்க் கொஞ்சம் உயர்த்துவதற்கு நாம் தான் முயற்சி செய்ய வேண்டும். அவர் இயேசுவை கண்டுகொண்டார். மரியா என்ற பெயரை கேட்டவுடன் எப்படி இயேசுவை கண்டுகொண்டாலோ, இயேசுவை கண்டுகொண்டாலோ அதே போல் நாமும் கண்டுகொள்ள வேண்டும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இயேசு அவரை கூப்பிட்டு அந்த குரலை அவர் தியானித்து உள்ளுக்குள்ள வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, சில நேரத்தில் சொல்லுவாங்க அந்த பாவசங்கத்திலலாம் வருவாங்க இல்லையா, அப்போ சொல்லுவாங்க அவங்களே உடல் வியாதிலாம் நிறைய சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்பீங்க, அதுவும் பிரச்சனையா, மன்னிக்க முடியாத ஆட்கள் இருக்கிறீங்க, அவனை மன்னிச்சிருங்க, தன்னாலே ஆண்டவர் உங்களுக்கு சுகம் தருவார் அப்படின்னு ஒப்புரவுலாம் சொல்லுவோம் பார்த்துக்கோங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு சொன்னா பாருங்க ஒரு வார்த்தை, அன்னைக்கு அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, அதை நினச்சாவே எனக்கு வருது. ஏன் நினைக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் உங்கள் மனசு வேதனைப்படணும் புண்படணும் உங்களை நோகடிக்கணும்ன்றக்காண்டி ஒருத்தன் சொன்ன வார்த்தையை ஆண்டுகள் பல கடந்தும் கூட அதை அசை போட்டு அதை அப்படி தன்மையப்படுத்தி வச்சுருக்கிறீங்க. ஆனால் பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டுருப்பார் பார்த்தீங்களா, அந்த குரலை ஏன் நம்ம மறந்து போனோம் அப்படின்னா, உலகத்தின் குரலுக்கு நம்ம நிறைய செவியை நிறைய நேரம் செவிமடுக்கிறதுனால, படைத்த கடவுள், அழைத்த கடவுள், பெயர் சொல்லி அழைத்த கடவுள், திருமுழுக்கெலாம் நம்மை தேர்ந்து கொண்ட கடவுளை நம்மால் கண்டுகொள்ள முடியலை. இன்றைக்கி வாசிக்கப்பட்ட அந்த தொடக்க உரை, தொடக்க மன்றாட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, ஒரு அருமையான வார்த்தை வரும், கிறிஸ்து வாழ்கிறார் என்பதையும் உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என்பதையும், கிறிஸ்து வாழ்கிறார் என்பதையும் உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கிறார் என்பதையும் மகதலா மரியாவுடன் வெளிப்படுத்திய ஆண்டவரை உமக்கு நன்றி அப்படின்னு தான் இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட அந்த வாசகம் நிறைவு பெறுகிறது. என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதர பிள்ளைகளே, ஆண்டவருடைய மாட்சியில் இயேசு இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு சொல்ல மகதலா மரியாவை இயேசு ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். இந்த பின்பகுதி ரொம்ப அருமையான பகுதி, கடைசி பகுதி, அதை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ என் சகோதரிகளிடம் சென்று, நீ போ என் சகோதரிகளிடம் சென்று என் தந்தையையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமாரிடம் நான் செல்ல இருக்கிறேன் என்று சொல் அப்படின்னு சொல்கிறார். இயேசு என்ன சொல்கிறாரு, நீ என் சகோதரர்களிடம் சென்று அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மரியா என்ன செய்கிறாங்க, பின்பகுதியில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, மரியா சீடரிடம் சென்று. அப்போ நீங்கள் நினைக்கலாம், இயேசு என்ன சொன்னார், சகோதரர்கள்ட்ட தான் போக சொல்கிறார், இந்த அம்மா எங்கே போகுது, சீடர்களிடம் போகுது அப்படின்னா, இயேசு தன் சீடர்களை தன் சகோதரராக பாவித்தார். இயேசு தன் சீடர்களை தன் சகோதரராக பாவித்தார். அதான் அந்த சகோதரர் அன்போடு அவர் போய் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார், நான் என் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு சகோதர பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிற நாம, கத்தோலிக்க கிறிஸ்தவளாக இருக்கிற நமக்கு இன்றைக்கி வைக்கப்படுகிற ஒரு சவால் இதுதான். உங்களோடு வாழுகிற சக சமயத்தை விட்டோம், அல்லது சக மனிதர்களிடம், யாருன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் போய் அவர்களிடம் போய் நான் என் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்ல முடியுமா, கண்டிருக்கிறோமா, கண்ட கடவுளை அனுபவித்திருக்கிறோமா அப்படின்றத நீ யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை ஆண்டவரை காண்பதற்கு இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கிறது, கடவுளை நேரடியாக கண்ணால் பார்க்கணும்னு நினைக்கிறது இன்றைக்கு தேவை என்று சொன்னால் தான் அது நடக்கும், இல்லை என்று சொன்னால் இல்லாதவர்கள் இயலாதவர்கள் அவர்களிடமெல்லாம் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு ஆண்டவர் தந்தையாம் கடவுளை மகதலா மரியாவில் கண்டுகொண்டார். நான் அப்படி தான் நினைக்கிறேன். எப்படி எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு அப்படி விரட்டிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா ஒரு பொண்ணை, அந்த பொண்ணில் ஆண்டவரை பார்த்தார் இயேசு, அந்த பொண்ணில் அந்த கடவுள் தன்மையை பார்த்தார், அதனால தான் அந்த பொண்ணை காப்பாற்றினார். எல்லாரும் கூட்டம் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போத ஒரு பொண்ணு மாத்திர வந்து வேமா தன்னுடைய கூந்தல் அடித்து இயேசுடைய பாதத்தை தொடச்சிச்சு. அப்போது அங்கே ஒரு கடவுளை பார்க்குறார், அங்கே ஒரு எளிமை, அங்கே வந்து ஒரு தேடல், அங்கே வந்து ஒரு நலிந்த சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக மகதலா மரியாவை பார்க்கிறார். அவரிடம் கடவுளை கண்டுகொண்டார். இப்படி ஏகப்பட்ட உதாரணங்களை சொல்ல முடியும். மகதலா மரியாவிடம் இயேசு கடவுள் தன்மையை கண்டுகொண்டார், அந்த ஏழ்மையில் கண்டுகொண்டார். நாமும் மகதலா மரியாவை போல இயேசுவை கண்டேன் என்று சொல்வதற்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துவோம். இறைவனை மகதலா மரியாவை போல இருக பற்றி கொண்டு வாழ இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். நிறைவமை போற்றுகிறோம். வரட்பறைகள் இந்த அப்பத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எழுத்து நுழைவும் மனித உழைப்பின் வயதுமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இவை எங்களுக்கு வாழ்வழிக்கும்.
காணிக்கையெல்லாம் ரட்சக கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கையெல்லாம் இரட்சக கொடுத்தது, மேகம் சிந்தும் நீர்த்துளியெல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்த நீதானே.
அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த தியாக கல்வாரி பலியானது எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தன் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உம் ஒரே திருமகன் கனிவோடு ஏற்றுக்கொண்டார். அந்த புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றுள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆத்மாவோடும் இருப்பாராக.
இது எங்களை மேலே எழுப்புங்கள்,
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம்முடைய இரக்க மிகுந்த ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருப்பதையும் அவரே தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதன் முதலாக வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடையெல்லை வரை சென்றடையும் பொருட்டு
கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே வானதூதர் புனிதரனைவரோடும் நாங்களும் சேர்ந்து அக்களித்து பாடுவதாவது.
படைகளின் கடவுளமாண்டவர், மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வானக தந்தையே, நின்மையாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று, ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப்பிட்டு தம் சிடைகளுக்கு தந்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்த இறந்தேவேன் ரசம் நிறைந்த கிண்ணத்தை தம் கரங்களில் ஏந்தி தம் சிடைகளுக்கு தந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதாவது,
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதய நினைவாக செய்யுங்கள், இதய நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்புதரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமு நின்று ஊழியம் புரிய தகுதியானவர்களென நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்டத்தின் தேர்வு நிலை ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இன்றைய நாள் திருப்பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒளிமிக்கும் முது திருமுனேற்றுக்கொள்ளும். இன்றைய நாள் பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள், பிறந்த நாள் கொண்டாடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் நீர்தாமே நீடி ஆயுள் தந்து அருள்மலையால் அவர்களை வளம் சேர்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க கன்னிமரியால் அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள வேண்டுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீம், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்மீது திரு அவை கொண்டிருக்கும் நிலையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்விராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும்,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த ஆண்டவரின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
அன்புரை பிள்ளைகளே, இறைவனின் இடையின இல்லாத இந்த இறை பிரசன்னத்தில் நற்கருணை வாஞ்சியோடு நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் தெய்வம் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் இந்த நாளில் இருந்து ஆட்சி செய்ய காத்திருக்கிறார். அவர்தான் நம் எல்லோருடைய வாழ்வுக்கும் ஆணிவராகவும் இருக்கிறார். அன்பே கடவுள் என்று சொன்னமே, அந்த கடவுள் இல்லை என்று சொன்னால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை. அவரை அன்றி வேறொரு கதி நமக்கு இல்லை. அவர் ஒருவரே போதும். உலக செல்வங்கள், இருக்கிற இருப்புக்கள், கையிருப்புக்கள், வங்கி இருப்புக்கள், உறவுகள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு கட்டம் வருகிற பொழுது அவற்றினுடைய நிலையற்ற தன்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த உலகம் நமக்கு உணர்த்தும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் நமக்காக சிலுவை மரணமேற்று மீட்பு உண்டன சொன்ன ஆண்டவர் மகதல மரியாவுக்கு காட்சி கொடுத்து தன் சீடர்களுக்கு, சகோதரனாய் பாவித்த தன் சீடர்களுக்கு, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க நீங்கள் செல்ல வேண்டும், என் தந்தையும் உங்கள் தந்தையுமானிடம் நான் சென்றிருக்கிறேன் என்ற செய்தியை சொன்ன ஆண்டவரே, அவர் ஒருவர் மட்டுமே நமக்கு போதும், அவர் ஒருவர் மட்டுமே போதும் என்கிற உணர்வோடு இது அந்த பாடலை சேர்ந்து பாடுவோம்.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா,
உம்மை விட யாரும் இல்லை இயேசையா.
ஆமாண்டவரே, மகதலா மரியா உம்மை கல்லறையில் கண்டுகொண்ட பொழுது மரியா என்று அழைத்த உடனே இதே ஆண்டவருடைய குரல் என்று அந்த பெண்மணி கண்டுகொண்டாள். எத்தனை குரல்களை நான் கேட்டிருந்தாலும் கூட என் ஆண்டவருடைய குரல் எனக்கு தெளிவாக தெரியும். ஆயினுடைய குரலை ஆடு அறிந்திருப்பது போல, தலைவனுடைய குரலை ஒரு பணியாளன் அறிந்திருப்பது போல, தாயினுடைய குரலை ஒரு பிள்ளை அறிந்திருப்பது போல, என் ஆண்டவருடைய குரலை நான் அறிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன், உள்வாங்கியிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாய் ரபூனி என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தினாரே, அவர் பெயரை புகழ்ந்தாரே. அதே போல ஆபிரகாமின் கடவுளாய், இசாக்கின் கடவுளாய், யாக்கோபின் கடவுளாய் இருக்கிற அந்த ஆண்டவரை நாமும் உயர்த்துவோம். அவரை உயர்த்தி பாடுவோம். அவருடைய உயர்வே நம்முடைய மகிழ்வு என்பதை உணர்ந்து இந்த பாடல் வரிகளை சேர்ந்து பாடுவோம்.
ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தான் ஐயா, ஈசாக்கின் தேவனும் நீர்தான் ஐயா, யாக்கோபின் தேவனும் நீர்தான் ஐயா, என்னுடைய தெய்வமும் நீர்தான் ஐயா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தான் ஐயா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதான் ஐயா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு.
ஆமாண்டவரே, வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற சவால்கள் பிரச்சனைகள் அன்றாடம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இன்று போகும் நாளை கழியும் என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏக்க பெருமிச்சோடு விடியலை நோக்கி காத்திருக்கிற சூரியகாந்தி மலரை போல ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விடியலை கண்டுகொள்வோம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், சுமந்து கொண்டிருக்கிற சுமைகள் எல்லாம் இன்று குறையும், நாளை குறையும் என்று அவளோடு காத்திருக்கிற எங்களுக்கு இந்த நாளில் நீ தரப்போகிற விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பார்வோனின் அந்த படையை செங்கடலில் ஆழ்த்தி, செங்கடலில் ஆழ்த்தி எங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு நீ புதிய வாழ்வை தந்தது போல, புது விடியலை கண்டுகொள்வதற்கு நீ வழிகாட்டியது போல, தேவர் இந்த நாளில் மகதலா மரியாவுடைய விழாகால் திருப்பலியில் பங்கெடுத்து சபிக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய விடுதலையை, ஒரு புதிய பார்வையை, ஒரு இலகுவான வாழ்க்கை சூழலை ஏற்படுத்தி தருவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை புகழ்ந்து பாடுகிறோம்.
பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவ நீரிருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் என்னை நெய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் என்னை நெய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு,
நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்
சொல்லுங்க. இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கிற நீங்கள் ஒப்பு கொடுத்த ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடிய நீங்கள், பார்வோனுடைய சினை ஆண்டவர் அமிழ்த்தியது போல விடுதலை தருவார் என்று நம்புகிற நீங்கள், எங்களை புல்வெளியில் மீட்டுச் செல்வார், அருமையான இடத்தில் எங்களை இளைப்பாற்றுவார் என்று நம்புகிற நீங்கள், ஆரோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, அதனுடைய மூதாதையருக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிற நீங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், என் ஆண்டவர் ஒருவர் மட்டுமே எனக்கு போதும், உலக செல்வங்கள், உலக சொந்தங்கள், உலக ஆசைகள், உலக பந்தங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவற்றை எல்லாம் கடந்த ஒரு காரியம், மாறாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னான். அதை ஆண்டவர் ஒருவர் மட்டுமே, அந்த ஆண்டவர் தான் இந்த நாளிலே மகதலா மரியாவுடைய விழாவில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த போகிறார், சுமைகளை தாங்குவதற்கான பலத்தை தரப்போகிறார், நடப்பதற்கான பாதையை காட்டப் போகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை கண்டுகொள்வதற்கு, பிள்ளைகள் குடும்பமாய் நீங்கள் மகிழ்ந்து வாழ்வதற்கு வழியை ஏற்படுத்த போகிறார், இந்த நாளில் நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு ஆசிரியை தரப்போகிறார், எடுத்து செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவை கண்டுகொள வழியை காட்டப் போகிற அந்த ஆண்டவர் ஒருவர் மட்டுமே போதும் என்கிற மனநிலையில் இந்த நாளை தொடர்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து குறைவில்லாத அருளால் உங்கள் நிரப்புவாராக. அமேன், அமேன், அமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மறை பொருள்கள் எங்களிலும் உமது அன்பு நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென்.
இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி.
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அதன் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதன் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் தேவா உமை போற்றுதே. ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என்
வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.